ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது சைவ சித்தாந்த சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது சிவஞான சித்தியார் பகுதி ஒன்று. தலைப்பு அளவை இலக்கணம். வழங்குபவர் திரு ராமலிங்கம் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
மும்மதத்தன் தருகோட்டம் பெறையதழே தாழடையோன் தரும் உரு வாரணத்தின் தாள்கள் உருகோட்டன் போடும் வணங்கி ஓவாதே இரவு பகலுணர் ஓர் சிந்தை திருகோட்டும் அயன் திருமால் செல்வம் ஒன்று என்ன செய்யும் தேவே எடுத்ததொரு பிறவியுடன் இனி பிறவி எடுக்காமல் எடுத்த பாதம் எடுத்ததொரு பிறவியுடன் இனி பிறவி எடுக்காமல் எடுத்த பாதம் அடுத்த துணையாகும் என அறிவிப்பார் போல் மன்றில் அணங்குகாரான நடிக்கின்றான் பதஞ்சலியும் புலிமுனியும் செய்த விருதன்மையாரை இடிக்கின்ற வினையொழிய இருமுனிவர் கடல் வாழ்த்தி இனிதுவாழ்வெங்குருவில் சற்குருவாயுதித்து கூடல் மீனவன் மேல் வினை தீர்த்தோன் விரைத்தாள் போற்றி துங்கமுரு அலைகடலில் சிலையதான தோணியில் வந்தவன் பாது தூளி போற்றி எங்கள் விராந்தனை இருளில் பறவைவாதற்கேவல் உண்டோன்பதப்பதுமயிருதாள் போற்றி புங்கவர்கள் திருவாத ஊரில் வந்த புண்ணியார் என எடிகள் போற்றி போற்றி சிவஞான போதமருள் திருவண்ணை மெய்கண்டார் திருத்தாள் போற்றி சிவஞான சித்தி அருள் திருத்துறையூர் அருணந்தி சிவன்றாள் போற்றி தவஞான நரகடைந்த மறைஞான சம்பந்த சரணம் போற்றி நவஞான நான்மறைகள் நவில் தில்லை உமாபதியானற்றாள் போற்றி திருச்சிற்றம்பலம். நம்ம பார்வதி வதை சிற்றவேஷ சிதம்பரேஷ அருக்கடலாகிய அகிலாண்டேஸ்வரி சம்புகேஸ்வருடைய பெருங்கருணையினாலே இந்த சிவஞான சித்தியார் என்கின்ற ஞான பூஷையிலே அளவை இலக்கணம் பற்றி இப்பொழுது ஊரை செய்ய எண்ணுகிறேன். அளவை என்பது ஒரு பொருளை நிச்சயிப்பதற்காக கொள்ளப்படுவது. இந்த பொருள் இவ்வளவுதான் இதுதான் என்று நிச்சயிக்கப்படுவது அளவை. அது எண்ணல் எடுத்தல் முகத்தல் நீட்டல் என்று நாள் வகை அளவை உலகத்து பொருள்களை அளப்பது. எண்ணல் எடுத்தல் நீட்டல் முகத்தல் என்று நாள் வகையாக அளவை நம்முடைய உலகப் பொருள்களை அளப்போம். எண்ணல் எண்ணல் தெரியுதா இத்தனை எடுத்தல் எடுத்தல் அரை நீட்டல் அப்புறம் முகத்தல் இது உலக பொருள்களை அளக்கிறது. இந்த அளவைகளாலே இந்த அளவைகளாலே இந்த பொருள்களை நிச்சயிக்கலாம். இந்த அளவைகள் மூலமாக உலகத்து பொருள்களை நிச்சயிக்கலாம். இது இத்தனை மரக்கால் இருக்கிறது, இது இத்தனை படி இருக்கிறது, இது இத்தனை அடி இருக்கிறது, இது இத்தனை கிலோ இருக்கிறது என்று ஆகையால் உலக பொருள்களை இப்படி நிச்சயிக்கலாம். அப்படி அளவுகள் இல்லையானால் அந்த பொருளை நிச்சயிக்க முடியாது. அளவுகள் இல்லையானால் அந்த பொருளை நிச்சயிக்க முடியாது. இப்ப இந்த மூட்டையில எத்தனை படி இருக்கிறது என்று அளந்தாத்தான் தெரியுமே தவிர அளக்கவில்லையானால் தெரியாது. அதுபோல இது காணப்படுகின்ற பொருளை உலகத்திலே காணப்படுகின்ற பொருளை இந்த அளவுகள் மூலமாக அளந்து நிச்சயிக்கிறோம். இது ஒன்றும் பெருசு இல்லை. அது நிச்சயிக்க இவ்வளவுதான் என்று அதை உறுதிப்படுத்த என்ன வேணும் அளவை வேணும். அளவை அளவை இல்லையானால் அதை இத்தனை என்று இவ்வளவு என்று உறுதிப்படுத்த முடியாது. உலக பொருளை இது காணப்படுகின்ற பொருளுக்கு அளவை. இப்பொழுது இந்த சாத்திரத்திலே சொல்லப்படுகிற பொருள் காணப்படாத பொருள், கண்ணாலே காணப்படாத பொருள். அது எது என்று கேட்டால் அதுதான் பதி பசு பாசம் பொருள். கடவுளையும் காண முடியாது, உயிரையும் காண முடியாது, பாசத்தையும் காண முடியாது. காண முடியாத பொருளை எப்படி நிச்சயிப்பது என்றால் அதற்கு அளவை சொல்லுகிறாரு. அந்த அளவை தான் காண்டல் கருதல் உரை என்று மூன்று வகையாக சொல்லப்படுகிறது. அது இன்னும் பல வகையான அளவுகள் நிறைய சொல்லுகிறார். ஆக எல்லா அளவுகளும் இந்த மூன்றுக்குள்ளே அடங்கி போகும். காண்டல் பிரத்யட்சம், அதுக்கு மேல கருதல் யுக்தியினாலே அறிதல், அதுக்கு மேல அனுமானம் உரை அளவைன்னு சொல்றது ஆகம பிரமாணம். அப்படி காண்டல் கருதல் உரை என்கின்ற மூன்றாலும் காண முடியாத பொருளை நிச்சயிப்பது. காண முடியாத பொருளாயிருக்கிற கடவுள், காண முடியாத பொருளாயிருக்கிற உயிர், காண முடியாத இருக்கிற பொருளாகிய பாசம், மூன்றையும் இப்ப நம்ம உண்டு நம்பி நாம் படிச்சுக்கிட்டோம். உண்டு, கடவுள் உண்டு, உயிர் உண்டு, பாசம் உண்டு என்ற நம்பிக்கை நம்முடைய சைவ சித்தாந்தத்தில் முக்கியமான அடிப்படை. வேற சமயவாதிகளுக்கு இந்த முப்பொருளிலும் அவனுக்கு உறுதி கிடையாது, தெளிவாகவும் அவன் காண முடியவில்லை. மற்ற சமயவாதிகள் இந்த முப்பொருளையும், பத்தி பசுபாசம் என்கின்ற முப்பொருளையும் அவன் தெளிவாக காண முடியாமையினாலே கடவுளை பற்றியே சொல்லுகின்ற உண்மையும் முன்பின்னாக, உயிரை பற்றி சொல்லுகின்ற உண்மையும் முன்பின்னாக, பாசத்தை பற்றி சொல்லுகின்ற உண்மையும் முன்பின்னாகத்தான் முரண்பாடாக இருக்கும், முன்பின்னாக இருக்கும். சைவ சித்தாந்தத்துல தான், சைவ சித்தாந்தத்துல தான் தெளிவாக இந்த முப்பொருளை சொல்லுகிறது. பதியினுடைய உண்மை, பசுவினுடைய உண்மை, பாசத்தினுடைய உண்மை முப்பொருளையும் தெளிவாக சொல்லப்படுவது சைவ சித்தாந்தம் ஒன்றுதான். வேற எந்த சமயத்திலையும் இந்த பொருளை தெளிவாக சொல்ல கிடையாது, சொல்ல தெரியல, அந்த சமயவாதிகளுக்கு சொல்ல தெரியல. அதனாலே சைவ சித்தாந்தம் என்பது வேற எந்த சமயத்துக்கும் கட்டுப்படாததாய் எல்லா சமயத்தையும் கட்டுப்படுத்துவதாக இருப்பது, எந்த சமயத்திலும் கட்டுப்படாததாய் எல்லா சமயத்தையும் தன்னுடைய கருத்துக்குள்ளே கட்டுப்படுத்துவதாக இருப்பது சைவ சித்தாந்தம். அப்படியா மற்ற சமயங்கள் எல்லாம் சொல்லுகிற உண்மைகள் எல்லாம் சொல்லி அதற்கு மேலான உண்மைகளையும் சொல்லுவது சைவ சித்தாந்தம். அதனால சைவ சித்தாந்தத்துக்கு மேல ஒரு முடிவு கிடையவே கிடையாது. அது முடிவு என்றாலே சைவ சித்தாந்தம் தான், முடிந்ததன் முடிவு என்பது சைவ சித்தாந்தம். அந்த முடிவிலே சொல்லப்படுவதுதான் பதி பசு பாசம், முப்பொருளை நிச்சயிப்பது, முப்பொருளை நிச்சயிப்பது. அதற்கு அளவை சொல்லுகிறாரு, அளவை காண்டல் கருதல் உரை அபாவம் பொருள் உப்பு ஆறு என்பார். அளவை மேலும் முடிவு உண்மை ஐதிகத்தோடு இயல்பன நான்கு அளவை காண்பர் அவையிற்றின் மேலும் அறைவர் அவையெல்லாம். இப்படி ஆறு, அதற்கு மேல ஒரு நாலு, அதற்கு மேலே இன்னும் பல நிறைய நூல்களிலே மற்ற சமயவாதிகளாலும் சொல்லப்படுகின்ற அளவுகள் நிறைய. அதிலே எல்லா அளவைகளும் அளவை காண்டல் கருதல் உரை என்று இம்மூன்றின் அடங்கிடுமே. அளவை காண்டல் கருதல் உரை என்று இம்மூன்றின் அடங்கிடுமே. அதனால காண்டலாலும் கருதலாலும் அனுமானத்தால் அகமத்தாலும் உரையாலும் மூன்றிலே எல்லா அளவுகளும் அடங்கி போய்விடும் என்கிறது இந்த பாட்டிலே காட்டுகிறார். அதனாலே இந்த பொருள் இப்படிப்பட்டதுதான், இந்த பொருள் உண்டு என்பதற்கு இப்படிப்பட்ட ஒரு காட்சியாலும் அனுமானத்தாலும் கருதலாலும், காட்சி பிரமாணம், கருதற் பிரமாணம், அனுமான பிரமாணம், இந்த மூன்றும் அவசியமானது. இந்த மூன்றிலே எல்லா அளவுகளும் அடங்கி போடுங்கிறார். அதே அளவை என்பது பிரமாணம், உலகத்து பதார்த்தங்களை எண்ணல் எடுத்தல் முகத்தல் நீட்டல் என நால்வகை அறிவினால் அளந்து அறியப்படுமாறு போல பதி முதலிய பொருள்களை அளந்தறிதற்கு கருவியாதலால் பிரமாணம் அளவை எனப்பட்டது. பதி முதலிய பொருள்கள் பிரத்யட்சமாக காணப்படாதனவாகலால், பிரத்யட்சமாக கண்ணாலே காண முடியாததாக இருப்பதனாலே அவை ஆகமும் அனுமானம் என்ன இரண்டு கருவிகளாலும் ஆன்ம சித்தியத்தியால் அளந்தறியப்படுவனவாம். அதனால் ஆன்ம சித்தியே பிரமாணமாம். ஆகமம் அனுமானம் காட்சி என்னும் மூன்றும் ஆன்ம சித்தியத்திக்கு அறிவை தோற்றுவிக்கும் துணைக்கருவிகள். ஆகலின் அளவையும் அவையும் பிரமாணங்கள் என உபசாரமாக கொள்ளப்படும். அதனாலே இப்படி காண்டலாலும் கருதலாலும் ஆகமத்தாலும், ஆகமம் என்கிறதா நமக்கு முக்கியமான அடிப்படையான முதல் நூலாக இருப்பது. அன்றைக்கு கூட சொன்னேன், வேத சிவாகமம் இரண்டு நமக்கு முதல் நூல்கள், வேத சிவாகமம் இரண்டும் முதல் நூல்கள். அந்த நூல்களாலதான் மற்றைய நூல்கள் எல்லாம் வந்தது, அந்த நூல்ல இருந்து விரிந்துதான் மற்றைய நூல்கள் எல்லாம் வந்தது. அதனால முதல் நூல்கள் என்று சொல்லப்படுவது எது? வேதமும் சிவாகமம். அந்த வேத சிவாகமத்திலே வேதத்தை பார்க்கிலும் ஆகமம் சிறப்புடையது, வேதத்தை பார்க்கிலும் ஆகமம் சிறப்புடையது. வேதம் பொதுவாகவும் ஆகமம் சிறப்பாகவும் சொல்லப்பட்டது. அது சத்தியநிவாதற்கு அமலன் சாற்றினான் ஆகம நூல் மற்றையிற்குக்கான் வேத வாக்கு என்பது சைவசமய நெறி. அதனாலே சத்தியநிவாதற்கு சத்தியநிவாதம் வந்த பக்தர்களுக்காக ஆக்கப்பட்டது ஆகமமும், அதனால பொதுவாக மற்ற எல்லாருக்கும் அந்த சத்தினிபாதம் இல்லாதவர்களுக்கும் செய்யப்படுவதாயிருப்பது சொல்லப்படுவதாயிருப்பது வேதம். அதனாலே சத்தினிபாதற்கு அவரன் சாற்றினான் ஆகம நூல், மற்றிருக்கான் வேத வாக்கு என்பது சைவ சமய நூல். ஆகவே இப்படி சத்தினிபாதம் வந்த உத்தமர்களுக்காக சொல்லப்பட்ட ஆகமன் சிறப்பு, அந்த ஆகமத்திலே சொல்லப்பட்டதுதான் இப்ப இந்த பதிவு சுபாசம் கொடுக்கும். ஆகமத்திலே சொல்லப்பட்டதுதான் பதிவு சுபாசம். ஆகமத்திலேயும் சரியாபாதம், கிரியாபாதம், யோகபாதம் நீங்களாக ஞானபாதத்திலே சொல்லப்பட்டவர்கள் தான் இந்த முப்பொருள். ஆகமத்திலே ஞானபாதத்தை இது முந்தானால் கூட சென்னை பூலோகநாத சுவாமி கோயில்ல வேதம் புது ஆகமன் சிறப்பு சிவகுருமான உயர்ந்தவன், சிவகுருமான உயர்ந்தவன் அவன் அருள் செய்த வேத சிவாகமும் உயர்ந்தது. அந்த வேத சிவாகமத்திலே வேதத்தை விட ஆகமும் உயர்ந்தது. ஆகமத்திலே சரியாவாதத்தை விட கிரியாவாதம் உயர்ந்தது, கிரியாவாதத்தை விட யோகவாதம் உயர்ந்தது, யோகவாதத்தை விட ஞானவாதம் உயர்ந்தது. அந்த ஞானவாதத்தில் சொல்லப்படுவதுதான் பதிவு சுபாசம். அந்த ஞானவாதத்தை தான் மாணிக்கவாதகருக்கு உபதேசித்தார். முதல் எடுத்த உடனேயே அந்த ஞானவாதத்தை தான் உபதேசித்தார். திருவாசகம் என்ன பொருளுடையது என்றால், ஆகமத்திலே சொல்லப்பட்ட ஞானவாத பொருளுடையது திருவாசகம். நீங்க இதுவரையில் இந்த உண்மையை கேட்டிருக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். ஆகமத்திலே ஞானவாதத்திலே சொல்லப்படுகிற உபதேசம் தான் திருவாசகமே. ஆகம ஞானவாதம் திருவாசகம், ஆகம ஞானவாதம் திருவாசகம், திருவாசகம் ஞானவாதம். அதனை கூட எட்டு பேர் சொன்னேன், திருவாசகத்துக்கு எட்டு பேர் சொன்னேன், அதிலே ஒன்று ஞானவாதம். அதனாலே ஞானபாதத்தில் சொல்லப்படுகிற பத்தீபு சுபாச உண்மைகளை ஒருவர் தெரியவில்லையானால் அவன் பக்தனாக முடியாது, கடவுளை அடைய முடியாது. பத்தீபு சுபாச உண்மைகளை தெரியவில்லையானால் உண்மையான கடவுளை காண முடியாதா? அப்ப காண்பதற்கான நெறியையும் அவன் மேற்கொள்ள முடியாதா? மேற்கொள்ளாமையினால கடவுளை அடைய முடியாது. அதனாலதான் கந்தபுரான் ஆசிரியர் சான்றவர் ஆய்ந்திடத்தக்க வாம்பொருள் மூன்றுள்ளார் தெளிவா. சான்றவர் ஆய்ந்திடத்தக்க வாம்பொருள் மூன்றுள மறையலான் ஒழிய நின்றன ஆன்ற தொல்வதி ஆறுயிர் தொகை வான்றுகள் தலையென வகுப்பர் அன்னவே என்பது கந்தபுரான காசி ஒரு உபதேசப்படும். சான்றவர் ஆய்ந்திட பேருக்கு சும்மா சான்றோர்னு வச்சுக்கிட்டா பிரயோசனம் இல்லைன்னாரு. சான்றோர் அப்படின்னு பெரிய அவங்கள சொல்லுவாங்க சான்றோர்னு. பதிவசுவாத உண்மையை தெரியலன்னா அவன் எங்களுக்கு வேறு சான்றோ நல்லவா. அதாவது சான்றவர் ஆய்ந்திட தக்கவாம்பொருள் மூன்றுல மறையலாம் ஒழிய நின்றன ஆன்ற தொல்வதி ஆறுயிர் தொகை வாண்டுகள் தலையென வகுப்பர் அன்னவே என்பது. அதனாலே இப்படி பதிவசுவாச உண்மைகளை சொல்லுகிற ஞானவாத பொருளைத்தான் இந்த பதினான்கு சாஸ்திரங்களும் சொல்லுகிறது. சித்தாந்த சாஸ்திரங்கள் சொல்லுகின்ற பொருள் என்ன? பதிவசுவாச உண்மைகளை. அந்த பதிவசுவாச உண்மைகளை சொல்லுகின்ற நூல் எல்லாமே சிறப்புடையது. அது சிவஞானத்தியார் தனிச்சிறப்புடையது, அதில் ஒன்றும் சந்தேகமே கிடையாது. அவருக்கு அப்பா எழுதி வச்சார். ஆரப்பா அருணந்தி சிவாச்சாரியுடைய அப்பா வந்து எழுதி வச்சார் சிவஞான போதம். சிவஞான சுபோதம் எழுதுனவர் அருணந்தி சிவாச்சாரியருக்கு அப்பா, புரியுதா? அவருடைய பிள்ளையாக இருக்கிற வைகுண்டதேவருடைய பிள்ளையாக இருக்கிற ஞான சந்தானம்னு பேர். அதான் சந்தான குரவர்னு சொல்லு. சந்தான குரவர்னா புரியுதா? சவயாச்சாரியார் சந்தான ஆச்சாரியர். சந்தானம் என்றால் புத்திரர். அது மைகண்டதேவருடைய புத்திரர் அருணந்தி சிவாச்சாரியார், அருணந்தி சிவாச்சாரியருடைய புத்திரர் மறைஞான சிவாச்சாரியார், மறைஞான சிவத்தினுடைய புத்திரர் உமாவிசிவம். இதில் வழங்குதா? இப்போ வழங்குதா? மைகண்டதேவருடைய புத்திரர் அருணந்தி சிவம், அருணந்தி சிவத்தினுடைய புத்திரர் மறைஞான சிவம், மறைஞான சிவத்தினுடைய புத்திரர் ஞானபுத்திரர் ஞானத்தந்தை, ஞானபுத்திரர் ஞானத்தந்தை அப்படி சொல்றேன், ஞானபுத்திரர் ஞானத்தந்தை. அதனாலே இப்படி அருணந்தி சிவத்தினுடைய தந்தையாகிய மெய்கண்டதேவர் எழுதிய சிவஞான போதத்து 12 சூத்திரத்தையும் இவர் 12 சூத்திரமாக விரிவாக பாடுகிறார். அது சிவஞான போதம் மூல நூலாகவும் இது வந்து விரிவு உரையாகும். இது மூலமாகவும் இது உரையாகும், அது மூலமாகவும் இது முறையாகும், அது முதல் நூலாகவும் இது வழிநூலாகவும் சிவப்பிரகாசம் சார்பு நூலாகவும் சொல்லப்படுவது. அதிலே இந்த வழிநூலாக இருக்கிற சிவஞான சித்தியாரு ஆகமத்தினுடைய சாரம் எல்லாவற்றையும் தெளிவாக சொல்லுவது. அது வந்து ஆகமத்தில் ஒரு சந்தேகம் வந்துருச்சுன்னா சித்தியார் எடுத்துப்பாருன்னு சொல்லுவாங்களாம் பழனி ஈசான சிவாச்சாரிய சுவாமி. ஆகமத்திற்கு சந்தேகம் வந்துருச்சுன்னா சித்தியார் எடுத்துப்பாரு. அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான நூல் அந்த அந்த நூலை தான் இப்பொழுது நீங்கள் கேட்டுக்கொண்டு இருக்கிறீர்கள். வேலை இந்த காலம் உங்களுக்கு ஒரு பொற்காலம், எனக்கும் அதுதான் பொற்காலம். இந்த காலத்தை எப்படி நாம் கழிக்கிறோம் என்று எண்ணி பார்த்தால் இது சிவபெருமானுடைய திருவருளிலே இப்போ கலந்து இந்த காலத்தை கழிக்கிறோம். காலத்தை வீணே கழிக்கின்றவர்கள் ஏராளமான பேர், வீணான ஆடம்பரங்களிலே கழிக்கின்றவர்கள் ஏராளமான பேர், அக்கிரம செயலில் கழிக்கின்றவர்கள் நிறைய, பெற்றது ஒன்று பிழையே விரிக்கி சுருக்கும் அன்பின் வெற்றடியே விடுதி கண்டாய் என்று வருதல்லவா நீத்தல் உன்னப்பத்தில. பெற்றது ஒன்று தனு கருண போன போங்கல்லா நீ தந்தாய் சுவாமி. அதை கொண்டு நான் என்ன பண்ண தெரியுமா, அதை கொண்டு அன்பை பெருக்காம பிழைய பிரிக்க விட்டேன். அங்கே பொய்மையே பிரிக்கி பொழுதின சுருக்கணுங்கிறது வாறு பிடித்த பத்தில, அது இங்கே நீத்தல் ஒன்றும் பத்தில் எப்படி சொல்கிறாருன்னா பெற்றது உண்டு. அழகாக சொல்கிறார், பெற்றது உண்டு, நீ கொடுத்ததை வைத்து பிழையே பிரிக்கி சுருக்கும் அன்பின் வெற்றடியே விடுதி கண்டாய் இப்படி விடிலோ கெடுவேன் மற்றடியேன் தன்னை தாங்குணர் இல்லை என் வாழ் முதலே உற்றடியே மிக தேடி நின்றேன் எனக்கு உள்ளம். நீத்தல் ஒன்று பாட்டு எப்படி பார்த்தீங்களா, பெற்றது உண்டு பிழையே பொறுக்கி அன்பை பொறுக்கவனும் பிழையை பொறுக்கி விட்டேன் இருந்தாலும் என்னை விட்டுறாரு சாமி டீனா கெட்டு போவேன் என்பது நீத்தல் உண்ணப்பம். அதனாலே இப்படி திருவருளை அனுபவிக்கின்ற ஒரு நல்ல காலம், திருவருளை அனுபவிக்கின்ற நல்ல காலம். அந்த திருவருளை அனுபவிப்பதற்கு ஆதாரமாக இருப்பதுதான் ஞான உருள். திருவருளை அனுபவிப்பதற்கு நாம திருவருளை அனுபவிக்க முடியாது, அந்த அருளாளர்களை அழைத்து வைத்த அந்த ஞான நூல்கள் மூலமாக கலந்து அனுபவிக்கும் போதுதான் திருவருளை. அந்த முறையில் நமக்கு புராணங்கள் சாத்திரங்கள் தோத்திரங்கள் மூன்று வகையாக உள்ளது. அதில் சாத்திரம் இந்த சாத்திரம் ஆகையால் இதில் இந்த அளவை இலக்கணத்தில் இதில் இருந்து ஒரு 14 பாட்டு பாடுறாரு. அந்த அளவை இலக்கணத்தை பற்றி 14 பாட்டு பாடுறாரு. அந்த 14 பாட்டிலையும் பல வகையான கருத்துக்களை விரிவாக சொல்லி கொண்டு வருகிறாரு. அதிலே வந்து இம்மலை நெருப்புடையது என்னும் வாக்கியம் அது வந்து அனுமான பிரமாணம். அனுமான பிரமாணம் என்று சொன்னால் அங்கே புகை தெரிகிறது, அங்கே புகை தெரிகிறது, புகை தெரிது நெருப்பு தெரியவில்லை, புகை மாத்திரம் தெரிகிறது. புகை தெரிந்தால் என்ன இருக்கும், இருக்கு இருக்கு இருக்கு, இல்லாம புகை வராது, நெருப்பு இல்லாமல் புகை வராது என்பது அனுமான பிரமாணம். அனுமான பிரமாணம் அதற்கு மேலே காட்சி பிரமாணம் என்பது, காட்சி பிரமாணம் என்பது கண்ணாலே நேராக காண்பு, கண்ணாலே நேராக காண்பது காட்சி பண்ண அதை வந்து மறுக்க முடியாது, மறுக்க முடியாது. ஆகம பிரமாணம் இந்த இரண்டினாலையும் அறிய முடியாது, அனுமான பிரமாணம் காட்சி பிரமாணம் இரண்டினாலையும் தெரிய முடியாதவர்கள ஆகமத்தின் மூலமாக காண்பது. ஆகமன் சிவபெருமான எழுதிய நூலாச்சா, அதுல அவருக்கு ஒண்ணும் தெரியாதது ஒண்ணுமே இருக்காதா, எல்லாமே அவருக்கு தெரியும் இல்ல, அதனால அவர் எழுதி வைத்த ஆகமம் முதலான நூல்களின் மூலமாக இந்த காட்சி பிரமாணம் அனுமான பிரமாணம் இரண்டினாலும் காண முடியாதவர்கள அந்த நூல்களின் மூலமாக நிச்சயிப்பது. அப்படி நூல்களின் மூலமாக நிச்சயிப்பத அனுமான பிரமாணம். இப்ப காட்சி பிரமாணம் வந்து கருதர் பிரமாணம், கருதர் பிரமாணம் தான் அங்கே புகை வந்தால் நெருப்பு இருக்கும் என்று கருதுவது, அது அனுமானம் கருதல் என்று. அதற்கு மேலே அனுமானத்தில் அடங்கும் பிற அளவைகள் இலக்கணங்கிறார் ஒண்ணும். அது எப்படின்னா போது நாற்றத்தால் அறிதல், போது நாற்றத்தால் அறிதல் பூர்வ காட்சி அனுமானம். ஏன்னா போதுன்னா புஷ்பம், புஷ்பத்தை காணாமல் இருந்தாலும் கூட வாசனை வந்துச்சுன்னு வச்சுக்கோ, கண்ணுக்கு காணாமல் இருந்தால் வாசனை வந்துச்சுன்னா என்ன பண்ணுவோம், ஓ இங்க மல்லிகை பூ இருக்கு, இங்க தாழம்பூ இருக்கு, புரியுதா, அந்த தாழம்பூ வாசனையை முன்னே அறிந்தவன், தாழம்பூ வாசனையை முன்னே அறிந்தவன் அந்த வாசனை வந்துச்சுன்னா என்ன நிச்சயிப்பான், இங்க தாழம்பூ இருக்கு இல்லைன்னா வாசனை வருமா என்று. அதனால வந்து நாற்றத்தால் பூர்வ காட்சி அனுமானம், ஓது முறையால் அறிவின் அளவு உணர்தல் கருதல் அனுமானம். அதனால உரையினாலும் அறிவினாலும் அறிவது உணர்தல் கருதல் அனுமானம். உரை என்கின்ற நூல்களின் மூலமாக, அதன் மூலமாக வருகின்ற யுக்தியின் மூலமாக அறிவினால உணர்தல் கருதல் அனுமானம். நீதியான் முற்கண்மபலன் நிகழ்வது இப்போது செய்தி ஆதியாக வரும் என்றறிதல் உரையால் அனுமானம். அதனாலே முன்கண்மபலன் நிகழ்வது இப்போது இச்செய்தி, அதாவது முன்னே செய்த வினையின் பயனை இப்போது அனுபவிக்கின்றோம் என்று எண்ணுவது இருக்கு. அது வந்து எப்படின்னா அது உரை அனுமானம்ங்கிறார். உரை அனுமானம் என்று சொன்னால், உரை அனுமானம் என்று சொன்னால் இப்ப சுந்தர தேவாரத்துல முந்தி செய்வினை இம்மைக்கன் அழிய சுந்தரர் பொய் சொல்ல மாட்டார், சுந்தரர் பொய் சொல்ல மாட்டார். ஏன்னா சிவருமானுக்கு தோழர், சிவருமானுக்கு தோழர், அவர் தான் பொய் சொல்லி இவரை மாட்டி வச்சார். யாரு, சிவருமான் தான் பொய் சொல்லி சுந்தரரை மாட்டி வச்சு துண்டாட வச்சு விட்டார், மாட்டி வச்சு விட்டார். அதனால் நம்பினார் அவரை, யாரை நம்பினார், சிவருமான நம்பினார், நம்ம தோழர் தான் அப்படின்னு நம்பினார், மாட்டி வச்சு விட்டார். அவள்கிட்ட சொல்லிவிட்டு இவர்கிட்ட வந்து சொல்லாமே அப்படியே கோயிலுக்கு போட்டார், எங்கே திருவொற்றியூர். அதனாலே சுந்தரமுனி சுவாமியில் என்ன சொல்கிறார் என்றால், முந்தி செய்வினை இம்மைக்கண் அழிய, முந்தி செய்வினை இம்மைக்கண் அழிய, மூர்க்கனாகி கடிந்தன காலம் என்பது திருவிடமுன்னூர் தேவாரம். அதனாலே இப்பொழுது அனுபவிக்கின்ற பலனுக்கு இது காரியம். இதற்கு காரணம் முன்னே செய்த வினை, முன்னே செய்த வினை. அது அன்னைக்கு கூட சொன்னேன், கந்தபுராணத்திலே சலந்தராசுரன் ஒருத்தன், சலந்தராசுரன் ஒருத்தன், அவன் சௌர்மனுடைய கோபத்தில் பிறந்தவன். அவன் அந்த கோபத்தை கடலில் எரிஞ்சாரு. அவன் ஒரு புத்திரனாக உண்டான, அதை வருணன் வளர்த்தான். வருணன் வளர்த்தான், சலத்திலே அவன் வளர்ந்தபடினா சலந்தரன் என்று பெயர், சலந்தரன் என்று பெயர். அவன் வந்து பரமாகிட்ட வர வாங்கிட்டான், எல்லா வகையிலையும் கெட்டிக்காரன் ஆகிட்டான். எல்லா வகையிலையும் பரமா வந்து தூக்கி கொஞ்சினாரான். பரமா வந்து அவன் அழுதானா, அந்த சத்தம் பரமலோகத்துக்கு போச்சான். ஈனு கேளுங்க, போச்சா? உடனே பரமாவுக்கு இந்த சத்தம், இவ்வளவு பெரிய சத்தம் வர்றது எங்கேருந்து வருதுன்னு சொல்லி பார்க்கலாம்னு வந்துட்டார் கடலுக்கே. அவன் வருணன் என்ன என்ன மாதிரி, நான் ஒரு புள்ளை பெற்றிருக்கேன் சாமி, இந்த பிள்ளைய நீங்கள் ஆசீர்வாதம் பண்ணணும்னு பரமா கிட்ட கொடுத்தாரு. ஆறு வருணன் கொடுத்தான், வாங்கி மடியில் வச்சாரு. அவர் பரமாவுடைய நாலு தாடி பிடிச்சிக்கிட்டு அந்த பையன் உடம்பாடேன்றான். படாத பாட்டு போட்டு பரமாவுக்கு கண்ணீரே வந்துருச்சான். பரமாவுக்கு கண்ணீரே வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு அவனுக்கு உபசாரம் சொல்லி அதுலேருந்து அவர் தப்பிச்சதுசா போச்சு. யார் அந்த பயிர்கிட்ட? அருமையான பையன், அருமையான பையன். சரி, அவன் வந்து அசுரகுலத்தில் சேர்ந்துட்டான். அசுரகுலத்தில் சேர்ந்துட்டான். அசுரத்தை சின்னவர சொன்னான், சாலாந்தரம் என்கின்ற ஒரு பட்டணத்தை அமைச்சான். ஏழை பிருந்த என்கின்ற ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணேன். அப்படி கல்யாணம் பண்ணி இருக்கும்போது அவனுக்கு சும்மா இருக்க முடியல, சண்டை போடணும்னு ஆசை வந்துச்சு. சண்டை போடணும் ஆசை வந்தால் விஷ்ணுகிட்ட போனால் நம்மால் முடியாது அப்படின்ட்டாரு. பரமாகிட்ட போனால், இந்திரன்கிட்ட போனால், எல்லாருமே உன்னோட சண்டை போட முடியாது அப்படின்ட்டான். அதுக்கு மேலே வந்து நேராக சவுர் மாட்டை சண்டைக்கு போனேன். சவுர் மாட்டி சண்டைக்கு போனேன். சவுர் மாட்டை சண்டைக்கும் போது ஏழை மலையில் பாதியில் ஏறும்போது சவுர்மான்னு ஒரு கிழவராக வந்தார். வந்து எங்கே போகிறேன்னாரு. இந்த மாதிரி சவுர்மானோடு சண்டை போட போகிறேன்னா. அப்படியா, சவுர்மானும் சண்டை போட்டின்னா நீ சிரிக்க மாட்டியே அப்படின்னார். அப்படின்னார் இந்த பெரியவர். ஏ, என்ன இப்படி சொல்லி போடுற? பிரம்மவிஷ்ணுக்கெல்லாம் எனக்கு புறமுது கொடுத்து ஓடி போட்டேன், என்ன எப்படி சொல்கிற அப்படின்னா. இப்போ அப்படின்னா நீ ஒரு இது வைக்கிறேன், ஒரு சக்கரம் போடுற, அது நீ எடுன்னாரு. காலினால் சக்கரம் போட்டார். பெருவலாலே ஒரு வட்டமாக பூமியில் சக்கரம் போட்டார். அதை எடுத்துட்டேன். எடுத்து மெல்ல 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 வச்சு தலையில் வச்சான். ரெண்டாக பழந்துருச்சு. அப்படி வளர்ந்த பிற்பாடு ஏழை கொஞ்சம் காலம் பார்த்தேன். அந்த பிருந்த அரண்மனையிலிருந்து பார்த்தா அவன் வரவே இல்லை. அதன் பிறகு ஏழை அந்த பிருந்தை அடைய வேணும்னு ஒரு புண்ணியவன் அந்த சோலையில் பெரிய தவசி, நல்ல தாடி, உருத்ராட்சம், திருநீர், கமண்டலம், வந்து திருநீர் சொல்லி முடியாது. அப்படிப்பட்ட ஒரு மகான் சோலையில் இருந்தார். வெளியில் வந்தா, வெளியில் வந்தபோது ரொம்ப நாள் ஆச்சு கணவனை காணான்னு சொல்லி வெளியில் வந்தா, அந்த சாமியாரை கண்டா, அந்த சாமியார்கிட்ட போய் நமஸ்காரத்தை பண்ணா, அஞ்சாதே அஞ்சாதேன்னு சொன்னார். என்ன சமாச்சாரம்னாரு, இந்த மாதிரி ஏழையனுடைய கணவன் சௌரமானோடு சண்டைக்கு சென்றார், இதுவரையிலும் வரவே இல்லை. நீங்கள் முக்காலம் அறிந்தவர்கள், உங்களுக்கு தெரியாத விஷயமே இருக்காது. அதனாலே நீங்கள் என்னுடைய கணவனுடைய சமாசாரத்தை எங்களுக்கு தெரிய முடியாது சொல்ல வேணும் அப்படின்னு கேட்டா. ஆஹா, உன்னுடைய கணவன் சௌரமானோட சண்டைக்கு போய் இறந்து போயிட்டான் அப்படின்னா. அப்படின்னு சொன்ன உடனே கீழே விழுந்து புரண்டாள், அழுதாள். அவளை ஏழை தட்டி கொடுத்து தடவி கொடுத்து தட்டி கொடுத்து தடவி புரியுதா, தட்டி கொடுத்து தடவி கொடுத்து பயப்படாத, நான் இருக்கிறேன், கவலைப்படாத அப்படின்னு தேத்துனாரு. நீங்கள் எல்லா வகையிலையும் கட்டிக்காரங்க, என்னுடைய கணவனை எழுப்பி தர வேணும்னா. அதே சொன்ன உடனே ரெண்டு குரங்குகள் வந்து முதல்ல சிங்கம் துரத்துச்சு. அப்போது தான் வந்து அந்த சாமி நடக்கலம் உந்தா. அந்த சிங்கத்தையே மறுபடியும் இரண்டு குரங்குகளாக மாற்றினார். அந்த ரெண்டு குரங்குகளும் போய் அந்த சலந்தராசனுடைய சரீரத்தை கொண்டு வந்து கொண்டு வந்து அதால் அவருடைய ஆற்றலால், அவருடைய திறமையினாலே, மகாவிஷ்ணுவா மகாவிஷ்ணு ஒட்டி விட்டார். சரீரத்தை ஒட்டி அதுக்குள்ளே ஒரு புகுந்துட்டார். அப்போ ஒரு புகுந்ததா அவளுக்கு தெரியாது. உடனே சலந்தராசி எழுந்துட்டா. எழுந்த உடனே அவளுக்கு வந்த சந்தோஷம் சொல்லி முடியாது. எல்லாம் மறந்துட்டான். எல்லாமே கணவன் எழுந்துட்டான்னு சொல்லி எல்லாம் மறந்துட்டா. அதன் பிறகு சில காலம் கூடியிருந்தார்கள். அப்படி கூடியிருக்கும்போது ஒரு நாள் அசந்து தூங்கிட்டார். ஆறு விஷ்ணுவானா அசந்து தூங்கிட்டார். அந்த சமயத்தில் அவ எப்படியோ கண்டுபிடிச்சு விட்டா, இவன் நம்ம கணவன் அல்ல அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டான். அப்படி கண்டுபிடிச்ச என்ன பண்ணா தெரியுமா, வஞ்சகன் வஞ்சகன் நம்மையா மாற்றி விட்டான், நம்ம கெடுத்து விட்டான் என்று சொல்லி உடனே சாபத்தை போட்டா. என்னை வந்து மயக்கி ஏமாற்றிய போது போல உன்னை ஏமாற்றி உன்னுடைய மனைவியே ஒரு ராட்சசன் கொண்டு போக இந்த குரங்குகளை கூட்டி கொண்டு நீ தீவாயாக அப்படின்னு சாபத்தை போட்டுட்டு அக்கினியை மூட்டினா இறந்துட்டான். பிருந்தேன் இருந்தேன் அதன் பிறகு அயாலே அந்த ஒரு பாடு அந்த சாம்பல்ல கடந்து புரண்டாரு புரண்டாரு. அப்படி புரண்ட போது தேவரெல்லாம் வந்து சொல்லி பார்த்தாங்க, கேட்கல. அதன் பிறகு சாமிகிட்ட போய் சொல்ல, உமாதேவி ஒரு விதையை கொடுத்தாளா, அந்த விதையை கொண்டு வந்து அயால் இந்த விதையை கொண்டு போய் இந்த சாம்பலில் தெளியுங்க, ஒரு செடி முளைக்கும், அது பெண்ணாக மாற அந்த பெண்ணை ஒரு கல்யாணம் பண்ணி வைங்க, தம்பிக்கு கல்யாணம் பண்ணி வைங்க, தம்பிக்கு கல்யாணம் பண்ணி வைங்க, மயக்கம் தேரும் அப்படின்னு. அதன் பிறகு அயால் கொண்டு வந்து விதைச்சார்கள். அது துளசி அவங்க வச்சுதான், துளசி துளசி நம்ம சாமிக்கு உரியது நம்ம வச்சது. அப்புறம் அது பெண்ணாக மாறியது, அந்த பெண்ணை கல்யாணம் பண்ணி வச்சாங்க. அதனால தான் அந்த துளசி மற்ற செடியெல்லாம் இருக்கிறதுக்கு பிருந்தாவனம்னு வச்சாங்க. என்ன வேணும் பிருந்தாவனம், பிருந்தேன்னு பேர். அதனாலே எதற்கு சொல்லுகிறேன் என்றால், இப்பொழுது ராமாவனா ராமனாக அவதாரம் பண்ணினான். ராமாவதாரத்தில் அந்த முன்னே செய்த அந்த பிருந்தைக்கு செய்த அந்த பாவம் வந்து விட்டது, பிரத்யட்சமாக நடந்தது. இதனாலே முன்னே செய்த வினை இப்பொழுது பயனாக வந்து விட்டது என்பதுதான் இதில் என்ன சொல்றாரு. நீதியார் முற்கண்மபலம் நிகழ்வது இப்போது இச்செய்தி. முற்கண்மபலம் இப்போது நிகழ்வது இந்த செய்தி. ஆதியாக வரும் பயன் என்று அறிதல் உரையால் அனுமானம். இதையால நூல்களாலே இது காணப்படுவது, நூல்களாலே காணும். இப்ப இதுல இருந்து என்ன தெரியுதுவா, முன்னே ஜென்மம் உண்டு, முன்னே ஜென்மம் உண்டு. அப்ப பிறவி என்பது உண்டு என்பது நிச்சயிக்கப்படுதா, பிறவி என்பது உண்டு என்பது நிச்சயிக்கப்படுகிறதா, அந்த பிறவியிலே செய்த அந்த செயல்களும் நிச்சயிக்கப்படுதா, அந்த செயலுக்கு உண்டான பலனை இப்பொழுது அனுபவிக்கிறோம் என்பதும் நிச்சயிக்கப்படுகிறது. இது வந்து உரையினாலே நூல்களாலே காணப்படுவது, நூல்களினாலே காணப்படுவது. இப்படி காட்சி பிரமாணம், கருதற் பிரமாணம், ஆகம பிரமாணம் மூன்றினாலும் காணப்படாத பொருள்களை இப்ப முன்னே செய்தது நமக்கு தெரியாது அல்லவா, தெரியாது அல்லவா. இப்பொழுது பயன் மூலமாக தெரிகிறோம் அல்லவா, பயன் மூலமாக. அதனாலே இப்படி காட்சி பிரமாணம், கருதற் பிரமாணம், ஆகம பிரமாணம், ஆமா ஆகம பிரமாணம், ஆகமம் வாயி ஆகம என்பது நூல்கள் எல்லாமே தழுவியது, எல்லா நூல்களையும் தழுவியது. இந்த இடத்துல எல்லா நூல்களையும் எந்த ஆகமசாரமாக இருக்கிற மற்ற புராணங்களும் சாத்திர தோத்திரங்களும் எல்லாவற்றையும் சேர்த்து சொல்வது இப்ப ஆகம், நூல் அளவைன்னு சொல்றது, நூல் அளவை என்று கூட சொல்லலாம். ஆகையினாலே இப்படி காட்சி பிரமாணம், கருதற் பிரமாணம், ஆகம பிரமாணம் இந்த மூன்றினாலும் இப்போ உண்டு என்று எண்ணுகிறோமா. அதனாலே இந்த ஆகம பிரமாணத்துல தான் இப்ப காட்சி பிரமாணத்தாலும் கருத பிரமாணத்தாலும் அந்த பதிவு சுவாசத்தை காண முடியாது. காட்சி பிரமாணத்தாலும் கருத பிரமாணத்தாலும் அனுமானத்தாலும், கருதல் என்றாலும் அனுமானம் என்றாலும் உண்டு. அந்த காட்சி பிரமாணம் அனுமான பிரமாணம் இரண்டினாலும் பதிவு சுவாசத்தை காண முடியாது, பதிவு சுவாசத்தை காண முடியாது. பின் எதனால காணும் என்றால், ஆகம பிரமாணம், ஆகம பிரமாணம், ஆகமத்தின் மூலமாகத்தான் இந்த பொருளை நிச்சயிக்கப்படும். பதிவு சுபாசம் பொருளையும் ஆகமத்தின் மூலமாகத்தான் இது நிச்சயிக்கப்படும். ஆமா, இதற்கு மேலே இப்பொழுது பிரத்யட்சமா இப்ப எல்லாத்துக்குமே இது நல்லா தெரியும். இப்ப சரீரம் இருக்கா, சரீரம் இருக்கா, இந்த சரீரம் வந்து சடம், சரீரம் சடம் சடம் சடம். இந்த சட பொருள் இப்ப இயங்குகிறது, சட பொருள் இப்ப எங்க, இப்ப இந்த சட பொருள் இயங்காது, இந்த சட பொருள் இது சட பொருள். அதே போலத்தான் சரீரமும், அதுல வந்து உயிர் இல்லாமையினால அது இயங்கவில்லை, இது உயிர் இருப்பதனால இயங்குவில்லை. இது இது அனுமான பிரமாணம், இது அனுமான பிரமாணம். உயிர் இல்லைன்னா சரீரம் இறங்காது அல்லவா, உயிர் இல்லைன்னா இறங்காது அல்லவா. அப்ப உயிர் இருக்குது, இருக்குது, இருக்குது. இது நல்லா பசுவை கண்டுட்டோம், பசு பசுவை கண்டுட்டோமா, ஆமா. இப்படி பசுவை கண்டமா, அதுக்கு மேல இந்த பதியை காண்பதற்கு என்னன்னு கேட்கிறீங்களா. இந்த உலகத்து பொருள் எல்லாம் எங்குது பாரு, சூரியன் முதலாக, சூரியன் முதலாக மற்ற நட்சத்திரங்கள், சந்திரன்கள், அக்கினி, காற்று, மழை, இத்தனை பொருள்களும் எங்குது அல்லவா, இத்தனை பொருள் எங்குது அல்லவா, அத்தனையும் சடப்பொருள், அத்தனையும் சடப்பொருள். இப்போ காற்று வருது அல்லவா, காற்று வருது அல்லவா, எங்கிருந்து வருது, அப்புறம் நின்றுக்குது இல்லை, ஏன் நிற்குது. இப்போ நம்ம காத்தாடிய போடுறோம், அதுக்கு நிற்கிறதுக்கும் சுவிச்சு இருக்குது, போடுறதுக்கும் சுவிச்சு இருக்குது, புரியுதா, ஆன் ஆஃபா, அப்போ எப்படியா ஆன் ஆஃப் இப்படி. அதே மாதிரி இப்படி உலகத்திலே வருகின்ற காற்று இருக்குது பாரு, பூத சம்பந்தமான காற்று. இந்த பூத சம்பந்தமான காற்றுக்கு ஆன் ஆஃப் ஆறு பண்ணுறா சம்பியூசர். இப்போ இது மூலமாக என்ன தெரிகிறது, பிண்டத்தை இயக்குகிறான், பிண்டத்தை இயக்குது உயிர், அண்டத்தை இயக்குது கடவுள். பிண்டத்தை இயக்குவது உயிர் சரீரமாகிய பிண்டம் செடப்பொருள் இது இயங்காது, ஆனா இயங்குது. எதங்கு இயங்குது, எதனால இயங்குகிறது? உயிர் இருப்பதனாலே. உயிர் இருப்பதனாலே அறிவு பொருளாகிய உயிர் இருப்பதனாலே இந்த சடப்பொருள் இயங்குகிறது. அதே போல உலகம் முழுவதும் சடப்பொருள். அத்தனை சடப்பொருளை யாரு இயக்கிறா? காற்றாகி எங்கும் கலந்தாய் போற்றி என்று வருது அல்லவா. அதனாலே காற்றை இயக்குகிறான், சூரியனை இயக்குகிறான், சந்திரனை இயக்குகிறான், மழை இயக்குகிறான், பனியை இயக்குகிறான், எத்தனையும் இயங்குகிறது அல்லவா. இப்படி இயங்குவதனாலேயே ஒருத்தன் இயக்குகின்றவன் ஒருவன் இருக்கிறான். இயங்குவதனாலே சடப்பொருள் இயங்குவதனாலே அதை இயக்குகிறவர் ஒருவன் இருக்கிறான் என்று கருதலாம்.